صلی علی رسولنا صلی علی محمد
صلی علی رسولنا صلی
السلام علیکم ورحمۃ اللہ. اذان
اللہ اکبر اللہ اکبر اللہ اکبر اللہ اکبر اشہد ان لا الہ الا اللہ اشہد ان لا الہ الا اللہ اشہد ان محمد رسول اللہ اشہد ان محمد رسول اللہ حی علی الصلاۃ حی علی الصلاۃ حی علی الفلاح حی علی الفلاح اللہ اکبر اللہ اکبر لا الہ الا اللہ
السلام علیکم ورحمۃ اللہ. اشہد ان لا الہ الا اللہ وحدہ لا شریک لہ واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين
اللہ تعالیٰ کے فضل سے آج یہاں خدا الحمدیہ جرمنی
இறை அருளால் இன்று ஜெர்மனியின் ஹுதாமுல் அஹமதியா மற்றும் லெஜினா இமாயிலாவுடைய இஜ்திமா தொடங்குகின்றது. மேலும் இங்கிலாந்திலும் ஹுதாமுல் அஹமதியா இங்கிலாந்துடைய இஜ்திமா தொடங்குகின்றது. இதை போன்று மேலும் பல நாடுகளில் இன்று ஜலசாக்கள் மற்றும் இஜ்திமாக்கள் நடைபெறுகின்றன. அல்லா தாலா இந்த அனைத்து இஜ்திமாக்களையும் தனது அருளினால் வெற்றி பெற செய்வானாக. கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரும் அளவற்ற பலனை பெறக்கூடியவராக ஆகட்டுமாக. இந்த இஜ்திமாவின் நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவராகட்டுமாக. அல்லா தாலா கலந்து கொள்ளக்கூடிய அனைவரையும் அனைத்து வகையிலும் தனது பாதுகாப்பில் வைப்பானாக. போராமைக்காரர்கள் மற்றும் எதிரிகளின் தீங்கிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் அருளினால் நாம் ஒவ்வொரு நாளும் ஜமாத்தின் முன்னேற்றத்தை காண்கின்றோம். எந்த அளவு இந்த முன்னேற்றத்தில் வேகம் அதிகரிக்கின்றதோ உலகின் ஒவ்வொரு நாட்டிலும் போராமைக்காரர்கள் மற்றும் தீங்கிழைக்கக்கூடியவர்கள் உருவாகி கொண்டே செல்கின்றார்கள். இதுபோன்ற போராமைக்காரர்கள் மற்றும் தீங்கிழைக்கக்கூடியவர்கள் உருவாகுவதே உலகில் அஹமதியா முஸ்லிம் ஜமாத் முன்னேற்ற பாதையில் செல்கிறது என்பதற்கான ஆதாரமும் அத்தாட்சியும் ஆகும். ஆக இந்த எதிரிகள் மற்றும் எதிரிகளின் திட்டங்கள் யாவுமே ஜமாத் பரவுவதற்கும் மற்றும் முன்னேற்றம் அடைவதற்கான அளவாகும். இதிலிருந்து எந்த மூமினுக்கும் பதற்றமடைய தேவையில்லை. கவலையடை வேண்டுமென்றால் அல்லது ஒரு மூமினுக்கு கவலையடையக்கூடிய விஷயம் இருக்கிறது என்றால் அது ஜமாத் மற்றும் ஹிலாஃபத்துடன் தூய்மையான தொடர்பில் குறைவு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதாகத்தான் இருக்க வேண்டும். அவர் செல்லக்கூடிய தக்வாவின் தரம் குறைந்துவிடக்கூடாது என்பதாக இருக்க வேண்டும். மாறாக ஹசரத் மசீமது அலி சலாத் வசலாம் அவர்கள் எந்த அளவு கூறியிருக்கின்றார்கள் என்றால், நன்மை மற்றும் தக்குவாவின் ஓர் இடத்தை அடைந்த பின் அதில் நின்றுவிட்டீர்கள் என்றால் இதுவும் உங்களுக்கு ஒரு அபாயகரமான விஷயமாகும். இது சிந்திக்கக்கூடிய இடமாகும். ஏனென்றால் இதற்கு பிறகு கீழே இறங்குவது தொடங்கிவிடும். ஆகையால் நமது ஆண்களுக்கும் நமது பெண்களுக்கும் நமது குழந்தைகளுக்கும் நமது பெரியவர்களுக்கும் நமது இளைஞர்களுக்கும் நமது முதியவர்களுக்கும் தனது தக்குவாவில் முன்னேறுவதை தடுக்கக்கூடிய அந்த எதிரியை பற்றி கவலைப்பட வேண்டும். அது அவர்களை நன்மையில் முன்னேறுவதிலிருந்து தடுக்கின்றது. ஹசரத் மசீமது அலி சலாத்து வசலாம் அவர்கள் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், நான் ஜமாத்திற்கு மீண்டும் கவனமூட்டுகின்றேன், நீங்கள் அவர்களின் எதிர்ப்புகளை பொருட்படுத்தாதீர்கள், தக்வா மற்றும் தூய்மையில் முன்னேறுங்கள். அப்போதுதான் அல்லாஹ் தாலா உங்களுடன் இருப்பான், மேலும் அவரிடமிருந்து அவன் தானே அறிந்து கொள்வான். அல்லாஹ் கூறுகின்றான், இன் அல்லாஹ மஅல்லதீன தகவ் வல்லதீனஹுமுல் மூஸினூன். அதாவது நிச்சயமாக அல்லாஹ் தக்குவா மேற்கொள்ளக்கூடியவர்களுடனும் நன்மை செய்யக்கூடிய கூடியவர்களுடனும் இருக்கின்றான். ஆக நன்மைகள் மற்றும் தக்குவாவில் நமது பாதங்கள் முன்னேறி கொண்டே செல்கின்றன என்றால் எதிரிகளால் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. கடந்த 125 வருடங்களாக நாம் இதனைத்தான் பார்க்கின்றோம். ஒவ்வொருவரும் இதனை காண்கின்றனர். எதிரிகள் நமது சில அன்பிற்குரியவர்களின் வாழ்க்கையை முடித்து விட்டார்கள், மேலும் நமது பொருட்களை அபகரித்தார்கள். இதற்கு பதிலாக இந்த உலகத்தில் இருந்து சென்ற உயிர்களுக்கு இறை விருப்பம் கிடைக்கப்பெற்று நிரந்தரமான வாழ்வு கிடைத்துவிட்டது. மேலும் நிரந்தர வாழ்வை பெறக்கூடிய மக்களுடன் இந்த உயிர்கள் இணைந்து விட்டன. தனிப்பட்ட முறையிலும் பொருளாதார குறைபாடையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவேற்றி வைத்து விட்டான். இங்கு உட்கார்ந்து இருக்கக்கூடிய பலரும் இதற்கு சாட்சியாளர்கள் ஆவீர்கள். மேலும் ஜமாத் அளவிலும் இந்த தியாகங்களுக்கு பதிலாக அல்லாஹ் அருளிய அறுக்குடைகளுக்கு அளவே இல்லை. ஆக நமக்கு கவலை ஏற்பட வேண்டுமென்றால் எதிரிகளுடைய திட்டங்களை கண்டு கவலையடைய வேண்டியதில்லை. மாறாக அல்லாஹ்வின் விருப்பத்தை பெறக்கூடிய தனது தக்குவாவை பற்றிதான் கவலை அடைய வேண்டியுள்ளது. இது நமது கையிலிருந்து விலகி சென்று விடக்கூடாது. இதில் எந்த விதமான குறைவும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதை பற்றி தான் இருக்க வேண்டும். நாம் அல்லாஹ்வுடன் உறுதியான தொடர்பு கொண்டிருந்தோம் என்றால் நமது துவாக்கள் அல்லாஹ் தாலாவுடைய அருள்களை ஈர்க்கும். எதிரிகளை பற்றி ஹசரத் மசீம் அலை சலாத் வசலாம் அவர்கள் கூறியது போன்று இறைவன் தானாகவே அறிந்து கொள்வான். மேலும் அல்லாஹ் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றான். இந்த அளவு எதிரிகளுடைய கூச்சல் குழப்பத்திற்கு பிறகும் கூட இந்த எதிர்ப்பு வெறும் நாட்டிற்குள் மட்டும் கிடையாது, மாறாக பத்திரிகைகள் மற்றும் டிவி சேனல்கள் மூலம் உலகில் அனைத்து இடங்களிலும் அஹமதியா முஸ்லிம் ஜமாத் எதிர்க்கப்படுகின்றது. ஆனால் இது போன்ற எதிர்ப்புகள் ஜமாத்துடைய அறிமுகத்திற்கு ஒரு காரணியாகவே அமைகின்றன. ஹஜரத் மசீம் அலை சலாத் வசலாம் அவர்கள் கூறி வந்துள்ளார்கள், நமது தூது செய்தி எவ்வாறு சென்றடைகிறது என்பது பற்றி நமக்கு கூட தெரியாது. ஒரு கூட்டத்தில் ஹசரத் மசீம் அலை சலாத் வசலாம் அவர்கள் கூறினார்கள், அதிக அளவில் மக்கள் இந்த ஜமாத்தில் இணைகின்றார்கள். வெளிப்படையில் இதற்குரிய காரணிகளை பற்றி நமக்கு தெரியாது. நமது சார்பாக சமுதாயங்களில் அறிவுரையாளர்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளனர். அவர்கள் சென்று மக்களை இதன் பக்கம் அழைக்கின்றனர். இறைவனால் மட்டும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஈர்ப்பு இதனுடன் இணைந்துள்ளது. இதனால் மக்கள் ஈர்க்கப்பட்டு வருகின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், அதில் ஒரு ஈர்ப்பு உள்ளது. எதுவரை அல்லாஹ் தாலா இந்த ஜமாத்தை கொண்டு செல்ல நாடியுள்ளானோ அதுவரை இந்த ஈர்ப்பு அதில் இருக்கும். ஆக ஒரு சில மக்களுக்கு ஹசரத் மசீம் அலை சலாத் வஸ்ஸலாமுடைய வாதம் மற்றும் அன்னாருடைய நூல்களை படித்து கவனம் ஏற்பட்டது. மற்றும் சிலருக்கு அன்னாருடைய தூதி செய்தியினை கேட்ட அறிவுரையாளர்கள் மற்றும் முபல்லிகமார்கள் பரப்பிய விஷயங்களை கேட்டு கவனம் ஏற்பட்டுள்ளது. வேறு சிலருக்கு அல்லாஹ் அவர்களுடைய ஆர்வத்தை அறிந்தவாறு நேர்வழியினை காட்டியுள்ளான். நேர்வழியை காட்டுகின்றான், நேர்வழியினை காட்டிக்கொண்டே செல்கின்றான். இப்படிப்பட்ட மக்கள் ஏதாவது முயற்சியின் மூலமாக இல்லாமல் எங்கிருந்தாவது தூதி செய்தினை கேட்டு அல்லது அல்லாஹ் நேர்வழி காட்டப்பட்ட மக்களை பற்றி ஹசரத் மசீம் அலை சலாத் வஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லா தாலா இவர்களுடைய நேர்வழிக்கான வழிகளை ஏற்படுத்துகின்றான். ஒரு காந்த ஈர்ப்பு சக்தியை போல அவர்கள் ஜமாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டு வருகின்றார்கள். அந்த காலத்திலும், அதாவது ஹஜ்ரத் மசீம் அலை சலாத் வசலாம் அவர்கள் இவ்வுலகில் உயிரோடு இருக்கும் காலத்திலும் மக்கள் ஈர்க்கப்பட்டு வந்தார்கள். மேலும் இன்றும் ஈர்க்கப்பட்டு வருகின்றார்கள். உலகில் அன்னாருடைய தூது செய்தி ஏதாவது ஒரு வகையில் எட்ட வைக்கப்படுகின்றது. அல்லது ஏதாவது நல்ல இயல்பு கொண்ட மக்கள் நேர்வழிக்காக துவா செய்யும் போது ஈர்க்கப்பட்டு வருகின்றார்கள். இதுவும் ஹசரத் மசீஹ் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களின் உண்மைத்துவத்திற்கு ஒரு சான்றாகும். அல்லா தாலா இந்த ஈர்ப்பை இன்றும் வைத்துள்ளான். அல்லா தாலா இன்றும் இதற்கான வழிவகையினை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். இதன் மூலம் மக்களுடைய கவனம் ஹசரத் மசீஹ் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பக்கம் ஏற்படுகின்றது. எதிர்ப்பு இருந்த போதிலும் அல்லாவின் அருள் அதிகமாகிக் கொண்டே செல்கின்றது. ஒரு கூட்டத்தில் ஹசரத் மசீஹ் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எதிரிகளுடைய எதிர்ப்பு மற்றும் அல்லாவின் விருப்பம் என்ன என்பதை பற்றி கூறியவாறு கூறுகின்றார்கள். இன்று இரவு இன்ன ஃபிரௌன வ ஹாமான வ ஜுனூதஹுமா கானு காதியீன் என்று இல்ஹாம் இறங்கியது. இதனுடைய பொருள் ஹசரத் மசீஹ் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தானே இந்த இல்ஹாமிற்கு விளக்கம் அளிக்கின்றார்கள். இறுதியில் இறைவன் ஃபிரௌன் அதாவது ஃபிரௌனுடைய பண்பை கொண்டவர்கள் மற்றும் ஹாமான் அதாவது ஹாமானுடைய பண்பை கொண்டவர்கள் மேலும் அவர்களுடன் உள்ள மக்கள் அவருடைய படைகள் இவர்கள் அனைவரும் தவறான பாதையில் இருக்கின்றார்கள் என்பதை வெளிப்படுத்துவான். இதற்கு விளக்கமளித்தவாறு அன்னார் அலைஹிஸ்ஸலாம் அன்னார் அந்த கூட்டத்தில் கூறுகின்றார்கள், இந்த இல்ஹாம் எனக்கு இரவில் இறங்கியது. தொடர்ந்து கூறுகின்றார்கள், ஃபிரௌன் மற்றும் அவனது கூட்டத்தார்கள் பனி இஸ்ராயில் அழிந்து போகக்கூடிய சமுதாயமாகும், அதனை நாம் விரைவில் அழித்து விடுவோம் என்று நினைத்தார்கள். இறைவன் கூறினான், இவ்வாறு சிந்திப்பதில் அவர்கள் தவறளித்தவர்கள் ஆவார்கள். இதனை போன்று இந்த ஜமாத்தை பற்றி எதிரிகளும் பகைவர்களும் இந்த ஜமாத் அழிந்து போய்விடும் என கூறுகின்றனர். ஆனால் இறை நாட்டம் வேறொன்றதாக உள்ளது. ஆக உலமாக்கள் அரசாக இருந்தாலும் சரி அமைப்புகளாக இருந்தாலும் சரி இறை ஜமாத்தை அழிக்க முடியாது. பெரிய பெரிய ஃபிரௌன்கள் வந்தார்கள், ஹாமான்கள் வந்தார்கள், ஆனால் இவ்வுலகில் தோல்வியடைந்து மரணித்தார்கள். பெரிய பெரிய போராமைக்காரர்கள் வந்தார்கள், அவர்கள் தன்னுடைய போராமையில் தானே விழுந்து அழிந்து போனார்கள், அழிந்து போய் கொண்டிருக்கின்றார்கள். பெரிய பெரிய தீயவர்கள் இருந்தார்கள், ஆனால் தானே அந்த தீமைக்கு ஆளாகினர். அல்லா தாலாவுடைய அருளை பற்றி கூறப்படுகின்றது. எவ்வாறு அல்லா தாலா மக்களுடைய கவனத்தை திருப்புகின்றான் என்பதே தெரியவில்லை என்று ஹசரத் மசீஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். நான் கூறியது போன்று இன்றும் கூட இப்படிப்பட்ட உதாரணங்களை நம்மால் காண முடிகின்றது, அதிக அளவு தென்படுகின்றன. இன்றைய தினங்களில் நடைபெறுகின்ற ஒரு சில சம்பவங்களை நான் உதாரணமாக எடுத்துள்ளேன், அதனை உங்கள் முன்பு எடுத்து வைக்கின்றேன். ஹிபல் அஹ்மது சாஹிப் இவர் பாலஸ்தீனத்தை சார்ந்தவராவார். அவர் கூறுகின்றார், சிறு வயதில் ஒரு கனவில் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீர் இமாம் மெஹதியுடைய சிப்பாயாக ஆகுவீர் என எனக்கு நற்செய்தி வழங்கினார்கள். அப்போதிலிருந்தே நான் இமாம் மெஹதியை தேட ஆரம்பித்தேன். ஒரு நாள் நான் கிறிஸ்தவ சேனல் ஒன்றை பார்த்து கொண்டிருந்தேன். அதில் கிறிஸ்தவர்கள் இஸ்லாம் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி தவறாக பேசிக் கொண்டிருந்தார்கள். உடனே நான் இதற்கு பதில் அளிக்கக்கூடிய ஏதாவது அரபி சேனல் இருக்கிறதா என தேட ஆரம்பித்தேன். ஆனால் அதில் இதற்கு பதிலளிக்கக்கூடிய விஷயங்கள் இல்லாமல் மந்திரம், தலாக், வியாபாரம் போன்ற விஷயங்களை பற்றி பேசப்பட்டு கொண்டிருந்தன. சில நாட்களுக்கு பிறகு அதிர்ஷ்டவசமாக MTA கிடைத்தது. எனக்கு இது உண்மையாளர்கள் என உணர முடிந்தது. பிறகு தொடர்ந்து அதனை பார்க்க ஆரம்பித்தேன். இந்த சேனல் என்னை சிந்திக்க செய்துவிட்டது. இப்போது உள்ளம் தெளிவு பெற்று விட்டது. இதற்கு பிறகு நான் பைய செய்ய விரும்புகின்றேன். எனது பையத்தை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என எனக்கு எழுதியுள்ளார். பிறகு நமது ஜமா சகோதரர் அகமது இப்ராஹிம் சாஹிப் அரபு நாட்டை சேர்ந்தவர் எழுதுகின்றார், திடீரென்று MTA பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. ஆரம்பத்தில் கொஞ்சம் ஆட்சேபனைகள் இருந்தன, பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளம் தெளிவு பெற்றது. இஸ்திஹாரா செய்த பின்பு அல்லதீன யுபாயூன இன்னமா யுபாயூன அல்லாஹ் என பதில் கிடைத்தது. வீட்டார்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றார்கள். அவர்கள் மௌலவிமார்களின் பின்பு செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இதனால் பலவிதமான கஷ்டங்களும் ஏற்படுகின்றன. அவர் எழுதுகின்றார், என்னுடைய உறுதியான நிலைநிற்றலுக்காகவும் குடும்பத்தாருடைய நேர்வழிக்காகவும் துவா செய்ய வேண்டுகின்றேன் என எழுதியுள்ளார். அல்லா தாலா இவருடைய நல்ல எண்ணங்களை ஏற்றுக்கொள்வானாக. பிறகு முகமது அப்துல் சாஹிப் எகிப்து நாட்டை சேர்ந்தவராவார். அவர் இவ்வாறு எழுதுகின்றார், 2 வருடங்களுக்கு முன்பு டிவி சேனல்களை மாற்றிக் கொண்டிருக்கும் போது MTA பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. நிகழ்ச்சிகளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். ஜமாத்தே அஹமதியா சார்பாக திருக்குரான் மற்றும் ஹதீஸுக்கு கொடுக்கப்படும் விளக்கங்களை கேட்டு சிந்திப்பதற்கு ஆளாக்கப்பட்டேன். மறுபுறம் மற்ற மௌலவிமார்களின் நிகழ்ச்சிகளையும் பார்த்து வந்தேன். அதற்கு பிறகு இவ்வளவு காலம் என்னிடம் உண்மை மறைந்தே இருந்திருக்கிறது என முடிவுக்கு வந்தேன். உண்மையான மற்றும் தூய்மையான இஸ்லாம் நீங்கள் கூறக்கூடிய இஸ்லாம் தான். மற்ற அனைத்தும் குறைபாடு உள்ளதாகவே உள்ளன. இதன் மூலம் அல்லாஹ் எனக்கு நேர் வழியினை வழங்கினான். நான் ஒரு சாதாரண முஸ்லீம் ஆவேன். நான் அகமதி ஆனதால் குடும்பத்தினர் அனைவரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். எந்த ஒரு விஷயத்தையும் கேட்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. மேலும் மௌலவிமார்கள் இவர்களை பிரெயின் வாஷ் செய்து வைத்துள்ளனர். இவர்கள் அனைவருடைய ஹிதாயத்திற்காகவும் துவா செய்ய வேண்டுகின்றேன் என எழுதியுள்ளார். அல்லா தாலா இவருடைய நல்ல விருப்பங்களை நிறைவேற்றுவானாக. பிறகு ஹஸ்தி சாஹிப், இவர் எகிப்து நாட்டை சேர்ந்தவராவார். அவர் எழுதுகின்றார், பையத் செய்த பிறகு புதிதாக பிறந்தது போல் தோன்றுகிறது என்றும், ஹஜ்ரத் நபியல் நாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்தில் வாழ்வது போன்று தோன்றுகிறது என்றும் எழுதியுள்ளார். இதற்கு முன்பு பல விஷயங்கள், உதாரணமாக அதாவது ஈசா நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் மரணம் போன்றவை ஒன்றுமே புரியாமல் இருந்தது. ஆனால் ஜமாத்திடம் அதற்கான தீர்வு கிடைத்தது. மௌலவிமார்கள் எங்களை அதிக அளவு எதிர்க்கவும் குஃபுர் ஃபத்வா கொடுக்கவும் ஆரம்பித்து விட்டனர். எங்களிடம் மிகப்பெரிய வீடு உள்ளது. பல நாட்களாக அதனை பள்ளிவாசலாக மாற்றுவதற்கு எண்ணியிருந்தோம். ஆனால் அவ்வாறு செய்வது இறைவனுக்கு விருப்பமானதாக இருக்கவில்லை. ஆனால் தற்பொழுது அதில் பள்ளிவாசல் கட்டி ஜமாத்திற்கு கொடுப்போம். மௌலவிமார்கள் அதிக அளவு எதிர்க்கவும் ஜமாத்திலிருந்து முர்தத் ஆவதற்கான முயற்சிகளையும் செய்கின்றனர். இந்த சமயத்தில் நான் இஸ்திஹாரா செய்தேன். அப்போது இவ்வாறு பதில் கிடைத்தது. அதாவது இந்த மக்கள் இமாம் மஹ்தியை பொய்ப்படுத்தக்கூடியவர்கள். MTA பார்த்து மக்களிடம் பேசுவேன், அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுப்பேன். இவர் தன்னை பற்றி எழுதுகின்றார், இவர் MTA பார்ப்பார் என்றும் மக்களை சந்தித்து தப்லீக் செய்வார் என்றும் கூறுகின்றார். தொடர்ந்து கூறுகின்றார், பழைய அரசு செயல்படும் போது கைது செய்யப்பட்டு இறை வழியில் கைதாகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. மௌலவிமார்கள் எனக்கு எதிராக பொய்யான புகார்களை கூறினார்கள். அரசு ஊழியர்களின் சார்பாக எனக்கு பலவிதமான கஷ்டங்கள் கொடுக்கப்பட்டது. இவ்வாறு வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போது நான் அவர்களுக்கு தப்லீக் செய்தேன். ஒரு பக்கம் இவருக்கு கஷ்டம் அளிக்கப்பட்டு கொண்டிருந்தது, மறுபக்கம் இவர் தப்லீக் செய்து கொண்டிருந்தார். இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட ஒரு அதிகாரி கூறினார், நான் உங்களுடைய ஆதாரங்களை கேட்டு ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் இறந்து விட்டார் என நம்புகின்றேன் என்றார். அவர் ஜிஹாதை பற்றி கேள்வி கேட்டார். நாங்கள் தற்காப்பு ஜிஹாதை மட்டும்தான் ஏற்றுக்கொண்டுள்ளோம் என்று நான் கூறினேன். பாருங்கள், இவர்களுடைய நோக்கம் இவரை அகமதியத்தில் இருந்து தடுப்பதுதான். ஆனால் கடைசியில் அவரே ஏற்றுக்கொண்டுள்ளார். தான் சிக்கியிருந்த வலையிலிருந்து மீள வேட்டை மட்டுமில்லை, மாறாக வேட்டைக்காரன் வேட்டையாடுதலின் வலையில் விழுந்து விட்டான். இதுதான் மக்கள் மீது ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய அழகிய போதனையின் தாக்கமாகும். தொடர்ந்து கூறுகின்றார், அவர் ஜமாத்தை பற்றியும் எகிப்தில் அகமதிகளின் நிலை பற்றியும் பல்வேறு கேள்விகளை கேட்டறிந்தார். மேலும் நீங்கள் ஏன் தப்லீக் செய்கின்றீர்கள் என்றும் கேட்டார். நான் கூறினேன், நான் எவருக்கும் தப்லீக் செய்வதில்லை. ஆனால் எவராவது என்னிடம் கேட்டால் கண்டிப்பாக நான் கூறுவேன். ஏனென்றால் ஓர் அகமதி பொய் சொல்ல மாட்டார். இந்த ஒரு சிறப்பம்சம் ஒரு அகமதியின் அடையாளமாகும். உலகில் அனைத்து இடங்களிலும் பொய் பேசப்படுகின்றன. கடந்த ஹுதுபாவிலும் நான் பொய்யை பற்றி மிகவும் விளக்கமாக கூறியிருந்தேன். ஆக இதனை ஒவ்வொருவரும் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த மிகப்பெரிய சிறப்பம்சத்தை எந்த ஒரு அகமதியும் ஒருபோதும் விடவும் கூடாது, மறக்கவும் கூடாது. புதிதாக வரக்கூடியவர்கள் இது போன்ற உயர்தரத்தை ஏற்படுத்துகின்றனர். மேலும் இதன்படி முழுமையாக நடப்பதற்கு முயற்சியும் செய்கின்றனர். நாம் பொய் சொல்லக்கூடாது என்பதை முழுமையாக கடைபிடிக்கின்றார்கள். ஏனென்றால் நாம் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் பைய செய்த பிறகு நமது உள்ளத்தில் ஒரு தூய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது நமது ஒவ்வொரு சொல்லும் செயலும் உண்மையாக இருக்கும் போதுதான் நடைபெறும். ஆக இது ஒரு அகமதியுடைய மேன்மையாகும். இதனை நிலைநாட்டுவது ஒவ்வொரு அகமதியுடைய கடமையாகும். அகமதிகள் பொய் சொல்ல மாட்டார்கள் என்பதை நிலைநாட்ட வேண்டும். காவல்துறை அதிகாரிகள் கூறினார்கள், நீங்கள் தப்லீகை தொடர்ந்து செய்தீர்கள் என்றால் பாம் பிளாஸ்டிற்கான குற்றத்தை சுமத்தி உனக்கு தண்டனை பெற்று தருவோம் என்றனர். இந்த அளவு எதிர்ப்புகள் ஏற்படுகின்றன. ஆனால் அவர் கூறினார், பரவாயில்லை, மேலும் எனது மனைவியிடம் கூட இந்த மௌலவிமார்கள் உன்னுடைய கணவர் உன்னை ஏமாற்றி இந்த ஜமாத்தில் உன்னை இணைத்துள்ளார் எனவும் கூறியுள்ளார்கள். ஆனால் அவருடைய மனைவியும் ஈமானில் உறுதியுடன் நிலை பெற்றிருந்தார்கள். அவர் தன்னுடைய ஈமானுடைய உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தியவாறு கூறினார், நான் அவருக்கு முன்பே அகமதியாகிவிட்டேன். ஆக நமது ஈமானில் இது போன்ற தைரியத்தையும் மகத்துவத்தையும் தான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உண்மைத்துவம் ஏற்படுத்தியிருக்கின்றது. பிறகு ஒரு நண்பர் ஒசாமா சாஹிப், இவர் அல்ஜீரியா நாட்டை சேர்ந்தவராவார். 2 வருடத்திற்கு முன்பு வரை ஜமாத்தை பற்றி ஒன்றுமே தெரியாதவனாய் இருந்தேன். ஒரு நாள் எனது மகன் எம்டிஏ பற்றி கூறினான். நான் கிண்டல் செய்தவாறு அதனை மறுத்துவிட்டேன். பிறகு ஒரு சமயத்தில் குடும்ப பிரச்சனையை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்போது நான் நபிமார்களுடைய வாழ்க்கை மற்றும் மார்க்க விஷயங்களை சிந்திக்க ஆரம்பித்தேன். பிறகு உங்களுடைய சேனலை பார்த்தேன். அதில் அனைத்தையும் உண்மையாக கண்டேன். உங்களுடைய போதனைகள் மற்றும் விளக்கங்களால் உள்ளம் திருப்தி அடைந்தது. தப்சீரே கபீர் படிக்க ஆரம்பித்தேன். பிறகு தப்லீக் செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் எதிர்ப்புகளையும் சந்திக்க வேண்டி இருந்தது. அப்போது கடந்த நபிமார்களுடைய வாழ்க்கையினை பார்வையிட்டேன். இது போன்ற எதிர்ப்புகள் அங்கேயும் தென்பட்டன. எவ்வாறு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு ஏற்பட்டதோ அதே போன்று நடைபெற்றுள்ளது. அவர் தொடர்ந்து எழுதுகின்றார், தயவு செய்து என்னுடைய பையத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் எல்லா வகையிலும் உசூருடைய கட்டளையின்படி அமல் செய்வேன். இவர்கள் நல்லொழுக்கத்தில் முன்னேறக்கூடிய மக்கள் ஆவார்கள். பின்னர் தையப் சாஹிப் அல்ஜீரியா நாட்டை சேர்ந்தவர் ஆவார். இவர் தனது சம்பவத்தை குறித்து எழுதுகின்றார், ஒருவேளை கிறிஸ்தவர்களுடைய அந்த குறிப்பிட்ட சேனல் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் எனக்கு பைய செய்வதற்கான வாய்ப்பே கிடைத்திருக்காது. விளக்கமாக தொடர்ந்து எழுதுகின்றார், ஏனென்றால் இந்த சேனலை நான் பல நாட்களாக பார்த்து கொண்டு வருகின்றேன். இவர்களிடமிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்ணியத்திற்கு மாற்றமான தீய வார்த்தையை கேட்டு மேலும் இதற்கு பதில் கூற முடியாமல் முஸ்லிம்கள் தடுமாறி போய் கிடப்பதை கண்டு உள்ளத்தினுள் குமுறி கொண்டிருந்தேன். திடீரென்று ஒரு நாள் ஹார்ட்பேர்ட் ரிசீவரில் சேனலை மாற்றி கொண்டிருந்தேன். எனக்கு எம்டிஏ அல் அரபியா கிடைத்தது. இவர் தற்பொழுது ஸ்பெயினில் வாழ்ந்து வருகின்றார். பொதுவாக நான் ஹார்ட்பேர்ட் சேனலை பார்க்க மாட்டேன். இருந்த போதிலும் எம்டிஏவில் நபிமார்களை மறுப்பது மற்றும் பைபிளின் சேர்க்கை பற்றிய விவாதம் நடைபெற்றது. இதனை கேட்டு நான் மிகவும் சந்தோஷமடைந்தேன். எனக்கு தேவையானது கிடைத்துவிட்டது என நான் நினைத்து கொண்டேன். தொலைந்து போனது கிடைத்துவிட்டது. சில நாட்கள் பார்த்த பிறகு எனக்கு திருப்தி ஏற்பட்டது. நான் தற்பொழுது பையத்திற்கான கடிதத்தை அனுப்புகின்றேன். நான் இப்பொழுது இந்த மௌலவிமார்களின் ஹுதுஹுத், ரம்லா மற்றும் ஜின்களை பற்றி கேலிக்கூத்தான பயான்களை கேட்கும் போது சிரிப்பு தான் வருகின்றது. ஆனால் முதலில் இது போன்ற பயான்களை கேட்டு அவர்களை புகழ்ந்து வந்தோம். பிறகு மற்றொரு நண்பர் அப்துல்லா சாஹிப், இவர் மொராக்கோவை சேர்ந்தவர் ஆவார். இவர் எழுதுகின்றார், நான் சில மாதங்களாக உங்களுடைய நிகழ்ச்சிகளை பார்க்கின்றேன். எனக்கு உங்களுடைய குர்ஆன் மஜீதுடைய கட்டுரைகளை பற்றிய அறிவு மற்றும் போதனைகளை ஏற்று நடப்பதனை பற்றிய கருத்துக்கள் மிகவும் பிடித்திருக்கின்றது. மேலும் அவர்களின் தஃப்சீர் மூலமாக கிடைக்கப்பெற்ற விஷயங்களில் பலவிதமான குறைபாடுகள் உள்ளன. மக்கள் மனதில் பதிந்துள்ள தவறான தஃப்சீர்கள் தர்க்கங்கள் பலவிதமான அறிவுக்கு மாறுபட்ட பல விஷயங்கள் அதில் அடங்கியுள்ளன. ஜின்களை பற்றிய எண்ணங்கள் அவைகள் மனிதர்களை பற்றி பிடித்துக் கொள்ளும், அவைகள் மரணிக்காத தனிப்பட்ட ஒரு படைப்புகள் என்பது போன்றவைகள். இதனை நான் ஆரம்பத்திலேயே மறுத்துள்ளேன். சில சமயங்களில் சரியான தாலீம் கிடைக்கப்பெறாத அகமதிகளில் சிலர், குறிப்பாக பெண்களில் இது போன்ற நம்பிக்கை உள்ளது. இவர்கள் அறிவினர்கள் ஆவார்கள். நான் இங்கும் சிலர் இருப்பதாக கேள்விப்பட்டேன். அவர்களும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், அறிவுள்ள ஒவ்வொரு மனிதரும் இதனை மறுப்பார்கள். இவ்வாறு ஒன்றும் கிடையாது என்றும் கூறுவார்கள். தொடர்ந்து கூறுகின்றார், ஒரு நாள் நான் எனது அதிகாரியிடம் ஆதம் முதல் மனிதன் இல்லை என்பதை பற்றி பேசினேன். மலக்குமார்கள் இந்த மனிதன் குழப்பத்தை ஏற்படுத்துவான், ரத்தம் சிந்துவான் என்றும் கூறினார்கள். முதலிலேயே மனிதன் இல்லை என்றால் மலக்குமார்களுக்கு மனிதனின் உடலில் ரத்தம் இருக்கும் என்பது எவ்வாறு தெரியும்? அதற்கு அந்த அதிகாரி கூறினார், இது மிகவும் பயங்கரமான ஒரு சிந்தனையாகும், இதனை எவரிடமும் கூறாதீர் என்று கூறினார். அவர் எழுதுகின்றார், எனக்கு ஒரு நாள் உங்களது சேனலை பற்றி தெரிய வந்தது. குர்ஆன் கரீம் உயிருள்ள ஒளிமிக்க வேதம் என்பதை பற்றி உங்களது பயானை கேட்டு மிகவும் சந்தோஷமடைந்தேன். கருணை மற்றும் அருளாளனான இறைவன் ஹஜ்ரத் மசீமது அலி சலாத் வஸ்லாம், ஹஜ்ரத் மிர்சா குலாம் முகமது காதியான் அலி சலாத் வஸ்லாம் அவர்களை அனுப்பியிருக்கின்றான். அன்னாருக்கு தன்னுடைய ஆன்மீக விஷயங்களை இல்ஹா மூலமாக இறக்கினான். இதன் மூலம் மக்கள் மனதில் புதைந்து கிடைக்கின்ற அறிவை மறைத்த ஆட்சேபனைகளுக்கு பதிலளிக்கவும், மேலும் இதன் காரணமாக அரபு நாடு கலாச்சாரம் சீர்கேடு மற்றும் ஒழுக்க அனாச்சார வழிகேடுகளை களைய வழிவகுக்கப்பட வேண்டும், முன்னேற்ற பாதையிலிருந்து விலகி கிடக்கும் அரபு நேர்வழி பெற வேண்டும் என்று கூறினார். அவர் எழுதுகின்றார், ஹுசூர் எனது பையத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், இன்று எனக்கு அஹமதியா ஜமாத்தில் இணைந்தது பெருமையாக இருக்கின்றது. பிறகு ஒரு நண்பர், யாசர் சாஹேப் ஓமன் நாட்டை சேர்ந்தவர் ஆவார். இவர் ஜூன் மாதம் 2011 எழுதுகின்றார், ஒரு வருடமாக உண்மையை தேடிக்கொண்டிருந்தேன், இதனை இப்பொழுது பெற்றுவிட்டேன். அல்ஹம்துலில்லா, முஸ்லிம்களின் தற்பொழுதைய நிலையை கண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது உம்மத்தின் முன்னேற்றத்திற்காக திரும்ப வர வேண்டும் என்ற ஆசை எனக்கு அதிகமாக இருந்தது. ஒருமுறை பல சேனல்களை மாற்றிக்கொண்டிருந்தேன். அப்பொழுது MTA-வை பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அதில் ஹஜ்ரத் மசீமது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய போட்டோவை பார்த்ததும், அப்போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போட்டோவை பார்த்தது போன்று தோன்றியது. இந்த படம் எனது உள்ளத்தில் பதிந்து விட்டது. ஒரு நாள் ஒரு நண்பர் ஹசரத் மசீமது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வருகையை பற்றி கூறினார். மேலும் தஜ்ஜாலை பற்றியும் கூறினார். தஜ்ஜால் என்பது கிறிஸ்தவ பாதிரிகள் ஆவார்கள் என்று கூறினார். அதற்கு நான் ஆரம்பத்தில் மிகவும் கடுமையாக எதிர்த்தேன். ஆனால் பிறகு உண்மை வெளிப்பட்டது. இந்த நாள் இரவு 2 மணி வரை MTA-வை பார்த்து கொண்டிருந்தேன். மேலும் ஜமாத் மற்றும் மசீமது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அன்பு அதிகமாகிக் கொண்டே சென்றது. அல்லாஹ் எனக்கு சரியான பாதையின் பக்கம் என்னை வழிநடத்தி இருக்கின்றான். மேலும் ஹிதாயத்தை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பினையும் வழங்கியுள்ளான். அவர் எழுதுகின்றார், ஹஜ்ரத் மசீம் அலி சலாத்து வஸ்லாம் அவர்களுடைய நூல்கள், 2வது ஹலிஃபத்துல் மசூதுடைய தஃப்சீரே கபீர் போன்றவற்றை நான் படித்திருக்கின்றேன். அது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. மேலும் என்னை சந்திப்பதற்கு ஆவலாக இருக்கின்றேன் என்றும் அவர் எழுதியுள்ளார். துவா செய்யவும் விண்ணப்பம் செய்துள்ளார். இவர்கள் பையத் மட்டும் செய்வதில்லை, மாறாக பையஸ் செய்து தனது அறிவை வளர்க்கவும் செய்கின்றனர். பிறப்பு அகமதி என்று கூறக்கூடியவர்களுக்கு இது ஒரு சிந்திக்கும் தருணமாகும். எங்களுடைய இரத்தத்தில் அகமதியத் உள்ளது, எங்களுக்கு மேலும் அறிவை பெறுவது அவசியமில்லை என்றும், தனது தக்வா மற்றும் நன்மையில் முன்னேற தேவையில்லை எனவும் இவர்கள் கருதுகின்றனர். பிறகு ஒரு பெண்மணி ஃபெரிஃபான் சாஹிபா, இவர்களுக்கு 2 பிள்ளைகள் உள்ளனர். இவர் நார்வேயில் வாழ்ந்து வருகின்றார். குர்திஸ்தானை சேர்ந்தவர் ஆவார். அவர் கூறுகின்றார், 2006 ஒரு நாள் MTA-வை பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. உங்களுடைய பேச்சு, இஸ்லாத்தை பற்றிய உண்மையான விளக்கம் போன்றவற்றை உங்களிடமிருந்து கேட்டு மிகவும் சந்தோஷமடைந்தேன். பிறகு இந்த சேனலுடைய நம்பரை தொலைத்து விட்டேன். பிறகு திடீரென்று 2010 இந்த சேனல் திரும்பவும் கிடைத்தது. அல் ஹிவாருல் முபாஷிர் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. உங்களுடைய ஆதாரங்கள் மற்றும் தஃப்சீர் போன்றவற்றை கேட்டு மிகவும் தாக்கத்திற்கு உள்ளானேன். நிகழ்ச்சியின் இறுதியில் ஹசரத் மசீமது அலி சலாத்து வஸ்லாமுடைய படம் காட்டப்பட்டது. அன்னாருடைய உண்மைத்துவத்தில் ஒரு நொடிப்பொழுது கூட சந்தேகம் ஏற்படவில்லை. மேலும் இதுவரைக்கும் அவர்களை பற்றி தெரியாமல் இருந்ததை பற்றி வருத்தமடைந்தேன். மேலும் அன்னார் நபியாக இருப்பது பற்றி ஒரு சில சந்தேகங்கள் இருந்தன. ஜமாத் சார்பாக கொடுக்கப்பட்ட விளக்கங்கள் மற்றும் ஆதாரங்கள் மூலம் அதுவும் நீங்கிவிட்டது. தற்பொழுது நான் ஹசரத் மசீமுத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உண்மையான இமாம் மஹ்தி ஆவார்கள் என நான் சாட்சி கூறுகின்றேன். தொடர்ந்து எழுதுகின்றார்கள், நீங்கள் செய்யக்கூடிய சேவைகளை மிகவும் போராமையுடன் படிக்கின்றேன், செய்யக்கூடிய சேவைகளை மிகவும் போராமையுடன் பார்க்கின்றேன். இந்த ஜிஹாதில் கலந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். தயவு செய்து எனக்கு இதற்கான வாய்ப்பினை அளியுங்கள். இந்த அழகிய ஜிஹாதிற்கான போதனை ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் தந்தார்கள். மேலும் இதனை குர்ஆன் மற்றும் ஹதீஸிலிருந்து ஞானம் பெற்று தந்துள்ளார்கள். இந்த ஜிஹாதை தான் அவர்கள் இக்காலத்தில் அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள். இது வெறும் ஆண்களுக்கு மட்டும் கிடையாது, மாறாக ஆண்களுடன் பெண்களும் இந்த ஜிஹாதில் கலந்து கொள்கின்றார்கள். மேலும் சில சமயங்களில் ஆண்களை விட அதிகமாக பெண்கள் இதில் பங்கு கொள்கின்றார்கள். பிறகு ஹுசைன் முகமது சாஹிப் அவர்கள், இவர் அல்ஜீரியாவை சேர்ந்தவராவார். இவர் எழுதியவாறு கூறுகின்றார், ஏறக்குறைய 10 வருடங்களுக்கு முன்பு அனைத்து மக்களும் அறிந்த சடங்கு சம்பிரதாயம் நிறைந்த இஸ்லாத்தை தவிர வேறு எதையும் தெரியாதவனா நான் இருந்தேன். பலவிதமான ஆட்சேபனைகள் இருந்தன. இருந்த போதிலும் நான் திருக்குறானை ஓதுவேன், மேலும் புரிவதற்கு முயற்சி செய்வேன். ஒரு நாள் நான் டிவிக்கு முன்பு உட்கார்ந்து மார்க்க சம்பந்தப்பட்ட சேனல்களை தேடினேன். எனக்கு MTA கிடைத்தது. அதில் அல் ஹிவாருல் முபாஷிர் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதனுடைய தன்மை, அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு பிடித்திருந்தது. குறிப்பாக அந்த நிகழ்ச்சியில் அமர்ந்திருந்த உலமாக்கள் அனைத்து மதங்களை பற்றி அறிந்திருப்பது, அதில் குறிப்பாக இஸ்லாமிய அறிவு பற்றிய விஷயங்கள் என்னை தாக்கத்திற்கு உள்ளாக்கியது. ஆகையால் அப்போதிலிருந்தே நான் அகமதி ஆகிவிட்டேன். என்னுடைய ஆன்மீகத்தில் அதிக அளவு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. பல்வேறு அரபு மற்றும் பிரெஞ்சு நூல்களை, நூல்கள், பத்திரிகைகள் போன்றவற்றை படித்திருக்கின்றேன். உங்களுடைய குத்துபாக்கள் என்னிடம் உள்ளன என எழுதியுள்ளார். நான் மக்களை தொடர்பு கொண்டு பேசுவதற்கு எளிமையாக இருக்கும் என்பதற்காக தப்சீரே கபீரை டவுன்லோட் செய்து பிரிண்ட் செய்து வைத்துள்ளேன். அவர் தொடர்ந்து எழுதுகின்றார், நான் பைய செய்வதற்கு இவ்வளவு கால தாமதம் ஏன் செய்தேன் என்றால், நான் வெளிப்படையில் என்னை நான் அகமதி என கருதினேன். ஆனால் உள்ளத்தில் ஈமான் உறுதி பெறவில்லை. மேலும் பைய செய்து பையத்திற்கு மாற்றமாக இருந்துவிடக் கூடாது என அஞ்சினேன். அவருக்கு இறைவன் நேர்வழி காட்டுவதற்கு துவா செய்யவும் தொடர்ந்து உறுதிப்பாட்டை நிலைநிற்பதற்காக துவா செய்யவும் விண்ணப்பம் செய்துள்ளார். ஆக இதுதான் புதிதாக வரக்கூடிய மக்களின் சிந்தனைகள் ஆகும். தற்போது இருக்கக்கூடியவர்கள் பலர் பழைய அகமதிகள் மற்றும் பழைய அகமதிகளின் சந்ததிகளாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இது போன்ற சிந்தனை ஏற்பட வேண்டும். நாம் நமது பையத்தை எவ்வாறு எல்லா விதமான ஆற்றலுடன் நிறைவேற்ற முடியும் என்பதை சிந்திக்க வேண்டும். அப்போதுதான் நாம் உண்மையான அகமதிகள் ஆவோம். பிறகு நாசிர் சாஹிப், இவரும் ஒரு அரபு நாட்டை சேர்ந்தவராவார். அவர் கூறுகின்றார், 4 வருடத்திற்கு முன்பு நான் உண்மையை தேட ஆரம்பித்தேன். நான் சுன்னி ஷியா இஸ்ன அஷரியா போன்றவர்களின் விவாதங்களை கண்டிருக்கின்றேன். இஸ்ன அஷரியா அதாவது 12 இமாம்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஆவார்கள் இவர். இதுவும் சுன்னிகளை சேர்ந்த ஒரு பிரிவாகும். கூறுகின்றார்கள், அனைத்து விதமான முனாசிராத்துகளையும் கண்டிருக்கின்றேன். இதில் சுன்னிகளுடைய ஆதாரங்களோ உறுதியானவையாக எனக்கு தென்பட்டன. பிறகு ஏறக்குறைய 3 மாதத்திற்கு முன்பு MTA உடன் எனக்கு தொடர்பு ஏற்பட்டது. அதில் மதிப்பிற்குரிய ஹானி தாஹிர் சாஹிப் அவர்கள் என்னை மிகவும் கவர்ந்தார்கள். பிறகு எனக்கு ஜமாத்துடன் ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. மேலும் ஜமாத்திற்கு எதிராக மக்கள் மத்தியில் பரப்பப்படும் அடிப்படையான விஷயங்கள் அனைத்தும் ஜமாத்திற்கு எதிரான மௌலவிமார்கள் எஹ்சானுல்லா ஜஹீர் போன்றோரின் நூல்களில் அடங்கியுள்ளது என்பது எனக்கு தெரிய வந்தது. இதனை போன்று தன்னுடைய சுற்றுப்புறத்தில் உள்ள உலமாக்களின் கொள்கைக்கு மாற்றமான கொள்கை உடைய மக்களின் நடவடிக்கைகள் என்னை மிகவும் கஷ்டத்திற்குள்ளாக்கியது. ஏனென்றால் எங்களது அருகில் சில ஷியாக்களும் உள்ளனர். மக்கள் இவர்களுடன் ஏளனத்துடன் தான் நடந்து கொள்வார்கள். நாம் எனது உள்ளத்தில் எப்போதும் கூறுவேன், மார்க்க விஷயத்தில் எவரையும் ஏளனம் செய்யக்கூடாது. ஏனென்றால் நமது பெற்றோர்களும் ஷியா அல்லது கிறிஸ்தவர்களாக இருந்தவர்கள்தானே. மேலும் எப்போதும் இதனை, அதாவது நான் உண்மையில் இருந்தால் மற்றவர்களுக்காக துவா செய்ய வேண்டும், அவர்களை ஏளனத்துடனும் இழிவாக பார்க்கக்கூடாது என நான் கூறி வருவேன். ஏனென்றால் இதுதான் நபிமார்களுடைய சுன்னத்தாகும். இதனை போன்றே நான் சலபிகளுடைய கொள்கைகளையும் சரி என்று கருதவில்லை. நான் தற்பொழுது ஹானி தாயிர் சாஹிபுடைய ஆதாரங்களின் மூலம் திருப்தி அடைந்துள்ளேன். எனக்கு மசீமது அலி சலாத் வஸ்லாமுடைய உண்மைத்துவதற்கு மேலும் பல சான்றுகளை தாருங்கள். மேலும் பைய செய்த பிறகு நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கு இதற்கான உதவியையும் ஹிதாயத்திற்கான வழிகாட்டலையும் காண்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மனிதர்கள் இது போன்ற கடிதங்களை எழுதுகின்றார்கள். பிறகு கனி முகமது சாஹிப், இவர் ஈராக்கை சேர்ந்தவர் ஆவார். நான் 3 வருடமாக எம்டிஏவை பார்க்கின்றேன். தொடர்ந்து ஆராய்ந்து கொண்டிருந்தேன். பிறகு இஸ்திஹாரா செய்தேன். பல நாட்கள் வரை எந்த விதமான கனவையும் காணவில்லை. தொடர்ந்து இஸ்திஹாராவை செய்து வந்தேன். ஒரு நாள் உம்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள் என ஒருவர் கனவில் கூறினார். பிறகு அந்த மனிதர் என்னை அழைத்து சென்றார். பிறகு ஒரு கூடாரத்திற்குள் சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் முசாஃபா செய்யுங்கள் என்றார். பிறகு நான் ஒரு குன்றின் மேல் அமர்ந்திருந்த கூடாரத்திற்குள் சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தேன். பிறகு அதே மனிதர் மற்றொரு குன்றிற்கு சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தியுங்கள் என்றார். நான் கனவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவராக எவ்வாறு ஆக முடியும் என ஆச்சரியப்பட்டேன். பிறகு நான் மற்றொரு குன்றின் மேல் அமைந்திருந்த கூடாரத்தினுள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதே முக பாவனையுடன் பார்த்தேன். ஆனால் உயரம் கொஞ்சம் குறைவாக இருந்தது. இந்த கனவிற்கு பிறகு உள்ளம் தெளிவு பெற்றது. தான் தற்பொழுது பைய செய்ய விரும்புகின்றேன். எனக்கு அனைத்து நாட்டு சமுதாய மக்கள் எந்தவித நிற இன வேறுபாடு இல்லாமல் இணைகின்றார்கள் என்பதை பார்க்கும்போது மிகவும் பிடித்திருக்கின்றது. அனைத்து உலகத்தையும் ஒரு கையில் ஒன்று சேர்க்கக்கூடிய வேலை ஹசரத் மசீம் அலி சலாத்து வஸ்லாம் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதனை இன்று அகமதியா முஸ்லிம் ஜமாத் செய்து கொண்டிருக்கின்றது. பிறகு ஹாலிஸ் சாஹிப், இவர் எழுதுகின்றார், ஒரு நாள் ஒரு நண்பர் அகமதியா ஜமாத்தை பற்றி என்னிடம் கூறினார். இவர்கள் இந்தியாவில் மசீம் அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் தோன்றிவிட்டார்கள் என்று நம்பக்கூடியவர்கள் என்றார். மேலும் சில கொள்கைகளையும் கூறினார். எனக்கு ஆரம்பத்திலேயே உள்ளம் திருப்தி அடைய ஆரம்பித்தது. பிறகு எம்டிஏ பார்த்தேன். எனக்கு மேலும் திருப்தி கிடைத்தது. நான் அந்த நண்பரிடம் நான் பைய செய்ய விரும்புகின்றேன் என்று கூறினேன். அவர் மிகவும் ஆச்சரியத்துடன் நீ பைத்தியமாகி விட்டாயா என கேட்டார். நான் கூறினேன், எனது உள்ளம் திருப்தி அடைந்து விட்டது, நான் பைய செய்ய விரும்புகின்றேன் என்று கூறினேன். இதற்கு முன்பு நான் ஹஜ்ரத் மசீம் அலி சலாத் வஸ்லாமுடைய போட்டோவை பார்த்ததுமே அன்னார் உண்மையாளர் என்பதை ஏற்றுக்கொண்டேன். எம்டிஏ மூலமாக இஸ்லாத்தை பற்றி சரியான விளக்கமும் ஞானமும் கிடைத்தது. அல்ஹம்துலில்லா, இதன் மூலமாக காலத்தின் இமாமை கண்டறிய முடிந்தது. ஏறக்குறைய 1 வருடத்திற்கு முன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டேன். ஹுஸூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது முகத்தில் முத்தமிட்டார்கள். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அரசாங்கம் மற்றும் அதிகாரிகளின் மோசமான நிலை பற்றி புகார் செய்தேன். தொடர்ந்து எழுதுகின்றார், நீங்கள் எங்களுடைய கண்களை திறந்து விட்டீர்கள். இருளிலிருந்து காப்பாற்றி உண்மையை காண்பித்து இருக்கின்றீர்கள். ஜஸாகுமுல்லா. அவர் எனக்கு எழுதுகின்றார், உங்களுடைய கையில் பைய செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆசையாகும். பிறகு ஒரு சம்பவம், பல்வேறு சம்பவங்கள் உள்ளன. இது ஆப்பிரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சம்பவமாகும். காம்பியாவுடைய அமீர் சாஹிப் எழுதுகின்றார், அங்குள்ள லோக்கல் தலைவருடைய தலைமையில் 12 இடங்களில் தப்லீக் செய்ய புரோகிராம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த புரோகிராம் மூலமாக அலியோ கமாரா சாஹிபுடன் தொடர்பு ஏற்பட்டது. ஆப்பிரிக்காவில் அதிக இடங்களில் வாவ் அல்லது பேஷை பெயருடன் இணைத்துக் கொள்வார்கள். அலியோ என்பது அலி ஆகும். அலி கமாரா சாஹிப் ஒரு முஸ்லீம் ஆவார். இவருக்கு ஜமாத் கொள்கைகளை பற்றி கூறப்பட்டது. இவருடன் தொடர்ந்து 2 வாரங்கள் கலந்துரையாடப்பட்டன. பிறகு சதர் சாஹிப் அவர்கள் அவரிடம், நீங்கள் இறைவனிடம் ஹிதாயத்தை வேண்டுங்கள், மேலும் நானும் உங்களுக்காக துவா செய்கின்றேன் என்றார். அதே நாளில் இறைவன் ஒரு கனவை காண்பித்தான். அதாவது மே 25 மற்றும் 26, 2011 வருடம் அந்த இடைப்பட்ட அந்த இரவில் ஒரு கனவு கண்டார். அதில் தலைப்பாக அணிந்துள்ள ஒரு முதியவர் அவரை தன் பக்கம் அழைக்கின்றார். ஹிதாயத் இங்கு இருக்கிறது, இங்கு வாருங்கள் என்று அழைக்கின்றார். காலையில் எழுந்து அவர் தனது கனவை கூறினார். அதில் நான் எந்த முதியவரை கனவில் கண்டேனோ அவர் இமாம் மஹ்தி ஆவார். ஏனென்றால் அவர் அந்த படத்தை அவருக்கு தப்லீக் செய்யும் நேரத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு மேகசினில் இதற்கு முன்பு கண்டிருக்கின்றார். இதன் அடிப்படையில் பையத் படிவம் கொடுக்கப்பட்டது. அதனை நிரப்புவதற்கு முன்பு அதனை நன்றாக படிக்குமாறு கூறப்பட்டது. அந்த பையத் படிவத்தை படித்த அலி கமாரா சாஹிப், நான் இனி தாமதிக்க மாட்டேன் என்று கூறிய உடனே பையத் படிவத்தின் நிரப்பி ஜமாத்தில் இணைந்து விட்டார். பிறகு ஐவரி கோஸ்டுடைய அமீர் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், வாய்கே ரிஜானுடைய ஒரு கிராமம் நியாகாராவில் தாவீஸ் போன்றவற்றை கட்டக்கூடிய ஒரு மௌலவி, அவருடைய பெயர் கோனே இப்ராஹிம் ஆகும். அவர் கனவு காண்கின்றார். அதில் ஒரு முதியவர் அவரை சந்திக்கிறார். அதில் அந்த முதியவர் நான் ஈசா நபி ஆவேன் என்று கூறுகின்றார். ஒரு நாள் அவர் நமது மிஷன் ஹவுஸ் வந்தார். அங்கு ஹசரத் மசீம் அலி இஸ்லாத்து வஸ்லாமுடைய படத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார். அவர் கூறினார், இந்த முதியவர் தான் எனது கனவில் தன்னை ஈசா நபி என்று அறிமுகப்படுத்தினார். பிறகு உடனே அவர் பைய செய்துவிட்டார். அவர் செய்து வந்த தாவீஸ் கட்டுவது போன்ற பணிகளை விட்டுவிட்டார். ஆக இது போன்ற பல்வேறு சம்பவங்கள் இருக்கின்றன. இதிலிருந்து இறைவன் எவ்வாறு நல்லியல்பு கொண்ட மனிதர்களுக்கு பல்வேறு எதிர்ப்புகள் இருந்தும் கூட, பல்வேறு வழிகளில் வழிகெடுக்க முயற்சி செய்யக்கூடிய மௌலவிகள் இருந்தும் கூட, அல்லாஹ் பல்வேறு வழிகள் மூலமாக வழிகாட்டி கொண்டே செல்கின்றான் என்பது தெரிய வருகின்றது. ஹஜ்ரத் மசீம் அலி இஸ்லாத்து வஸ்லாமுடைய தூது செய்தியினை கேட்டு அல்லது படத்தை பார்த்து ஒரு விதமான ஈர்ப்பு அவர்களிடம் ஏற்படுகின்றது. அல்லா தாலாவின் அருளினால் ஜமாத்தின் முன்னேற்றம் நாம் செய்யக்கூடிய முயற்சியை விட மிக அதிகமாக நடக்கின்றது. இது இறைவனுடைய பணியாகும். இது இன்ஷா அல்லா முழுமை வரை சென்றடையும். ஆனால் இந்த முன்னேற்றம் நம்மை இதன் பக்கமும் கவனமூட்டுகின்றது. அதாவது ஜமாத்தில் இணைந்து ஒரு காலத்தை கழித்துவிட்ட நாம் அல்லது அஹமதிய ஜமாத்தை ஏற்றுக்கொண்டவர்களின் பிள்ளைகளாக நாம் நமது நிலையை எவ்வாறு சீராக்க வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும், நமது தரம் எவ்வாறு இருக்க வேண்டும். நான் கூறியது போன்று ஹஜ்ரத் மசீம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் நன்மையில் பின்னோக்கி செல்கின்றீர்கள் என்றால் கவலை அடையுங்கள். இவ்வாறு தொடர்ந்து கவனக்குறைவு ஏற்படுவதால் மனிதன் மிகவும் பின்னடைந்து போய்விடுகின்றான். பைய செய்த பிறகு நான் எந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்பதை எண்ணி அதனை சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சில கவனம் செலுத்தப்பட வேண்டிய விஷயங்கள் உள்ளன. அவற்றை ஹஜ்ரத் மசீம் அலி இஸ்லாத்து வஸ்லாமுடைய அருளுக்குரிய கூற்றின் மூலமாக எடுத்துரைக்கின்றேன். ஹஜ்ரத் மசீம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஷரியத்திற்கு இரண்டு பெரிய பகுதிகள் மட்டும்தான் உள்ளன. அதனை பாதுகாப்பது மனிதனுக்கு அவசியமானதாகும். ஒன்று ஹக் அல்லா, இரண்டாவது ஹக்குக்குல் இபாத். ஹக் அல்லா என்பது அல்லாஹ்வுடைய ஹக்காகும். அதாவது அல்லாஹ்வுடைய முஹப்பத், அவனுக்கு கட்டுப்படுதல், அவனுக்குரிய இபாதத் தௌஹீத், அவனது இருப்பு மற்றும் பண்பில் எவரையும் இணை வைக்காமல் இருப்பதாகும். ஹக்குக்குல் இபாத் என்பது தனது சகோதரர்களுடன் தற்பெருமை, துரோகம், எந்த விதமான அநீதி இழைக்க கூடாது என்பதாகும். ஆக நல்லொழுக்க பிரிவில் எந்தவித குறையீடும் இருக்கக்கூடாது. கேட்பதற்கு இரண்டே வரிகள் தான், ஆனால் அமல் செய்வது மிகவும் கடினமானதாகும். இன்று இந்த வேலைகள் அகமதிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இது எளிதான பணி கிடையாது. மௌலவிகள் போன்று சமைத்து வைக்கப்பட்ட ஹல்வாவை சாப்பிடுவது போன்று இல்லை. நாம் சீர்திருத்தம் செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டும். இதன் பக்கம் ஒவ்வொரு அகமதியும் கவனம் செலுத்துவது அவசியமாகும். கூறுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணை மனிதன் மீது இருந்தால்தான் இந்த இரு பணிகளையும் மனிதனால் செய்ய முடியும். ஆக என் நேரமும் அவன் முன்பு குனிந்தவாறு அருளை வேண்டுங்கள். நமது பாதங்கள் ஒருபோதும் பின்னோக்கி செல்லக்கூடாது. நன்மையில் நாம் பின் செல்லக்கூடாது. தக்குவாவில் நாம் முன்னேறக்கூடியவர்களாக ஆக வேண்டும். என் நேரமும் நம் மீது அல்லாஹ்வுடைய அருள் இருக்க வேண்டும். தொடர்ந்து கூறுகின்றார்கள், சிலரிடம் கோபப்படும் தன்மை அதிகமாக இருக்கும். அதாவது அவர்கள் விரைவில் கோபம் அடைந்து விடுவார்கள். கோபம் அடையும் போது அவருடைய உள்ளமும் தூய்மையாக இருக்காது, அவர்களுடைய நாவும் தூய்மையாக இருக்காது. மனிதன் கோபம் அடையும் போது அவனுடைய உள்ளமும் நாவும் தூய்மையற்றதாகி விடுகின்றது. நாம் பார்க்கும் போது இவ்வாறுதான் தென்படுகின்றது. பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான சண்டைகள், பலவிதமான மனக்கஷ்டங்கள் இதனால் தான் உருவாகின்றன. அல்லது உள்ளத்தில் போராமை எழுகின்றது. பிறகு அதற்கு பழி வாங்கப்படுகின்றது. சில சமயங்களில் எவ்வாறெல்லாம் பேசப்படுகிறது என்றால், அது மூமினுடைய வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகளாக, கண்ணியமான வார்த்தைகளாக இருப்பதில்லை. தொடர்ந்து கூறுகின்றார்கள், உள்ளத்தில் தனது சகோதரனுக்கு எதிராக தூய்மையற்ற திட்டங்களை தீட்டுகின்றனர். வாயினால் தீய வார்த்தைகளை கூறுகின்றனர். பிறகு போராமையை ஏற்படுத்துகின்றனர். சிலரிடம் காம உணர்வு மேம்படுகின்றது. அவர்கள் அதில் விழுந்து அல்லாவினால் ஏற்படுத்தப்பட்ட எல்லையை மீறிவிடுகின்றனர். இந்நாடுகளில் அசிங்கமான திரைப்படங்கள் பார்ப்பது, வெக்கங்கெட்ட விஷயங்களை கேட்பது, வீணானவற்றை பார்ப்பது போன்றவை உள்ளன. இதனால் தான் உள்ளத்திலிருந்து தக்குவா அகன்று போய்விடுகின்றது. இதுதான் வரம்பற்ற உணர்வு ஆகும். இளைஞர்கள் குறிப்பாக இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். தொடர்ந்து கூறுகின்றார்கள், எப்பொழுது வரை மனிதனுடைய நல்லொழுக்கங்கள் சீரடைவதில்லையோ, முன்னிம் அழைகும் கூட்டத்தினருடன், அதாவது அருள் செய்யப்பட்ட கூட்டத்தினருடன் இணையக்கூடிய முழுமையான ஈமான், மேலும் எதன் மூலமாக உண்மையான ஞானத்திற்கான ஒளி கிடைக்குமோ அதில் நுழைய முடியாது. இது மிகவும் சிந்திக்க வேண்டிய இடமாகும். நாம் ஈமானில் முன்னேறுவோம் என்று நாம் நினைக்கின்றோம். இது போன்ற விஷயங்கள் உங்களிடத்தில் இருந்தால் ஈமானில் முன்னேறவே முடியாது. கூறுகின்றார்கள், ஆக இரவும் பகலும் இதே முயற்சியில் தான் இருக்க வேண்டும். மனிதன் தன்னுடைய ஒழுக்கத்தை சீர்படுத்தக்கூடிய உண்மையான உறுதிமொழி எடுப்பவனாக இருக்க வேண்டும். நான் ஓர் இறைவனை வணங்கக்கூடியவன் என்று உறுதி கொண்ட பிறகு தனது ஒழுக்கத்தை சீர்படுத்த வேண்டும். அன்னார் கூறுகின்றார்கள், நான் பார்க்கின்றேன், தற்பொழுது ஒழுக்க நிலை மிகவும் சீர்கட்டு போய் கிடக்கின்றது. ஆனால் மசீமது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் நல்லொழுக்க நிலை மிகவும் உயர்ந்ததாக இருந்தது. அன்னார் அதனை விட மேன்மையான நல்லொழுக்க நிலையை பார்க்க விரும்பினார்கள். இன்று நாம் நமது நிலையை ஆராய வேண்டும். அன்னார் கூறுகின்றார்கள், அதிகப்படியான மக்களிடம் தப்பெண்ணம் என்ற நோய் உள்ளது. அவர்கள் தனது சகோதரருடன் நல்லெண்ணம் கொள்வதில்லை. சின்ன சின்ன விஷயங்களிலும் கூட தனது சகோதரனுக்கு எதிராக தீய எண்ணம் கொள்கின்றனர். தன்னுடைய சகோதரனை பற்றி எப்படிப்பட்ட குறைகளை கூறுகின்றார்கள் என்றால், அதே குறை கூறக்கூடியவரை நோக்கி நாம் கூறினால் மிகவும் வெறுக்கத்தக்கதாக கருதுகின்றனர். ஆகையால் முதல் விஷயம், முடிந்தவரை தனது சகோதரனை பற்றி தப்பெண்ணம் கொள்ளக்கூடாது. எப்பொழுதும் நல்லெண்ணமே கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதன் மூலம் அன்பு அதிகமாகும். இதன் மூலம் பாசமும் ஏற்படும். தமக்கிடையில் ஆற்றலும் உண்டாகும். இதன் காரணமாக மனிதன் போட்டி போராமை போன்றவற்றிலிருந்து தவிர்ந்திருக்க முடியும். எதிரிகளுடைய போராமை என்ற நெருப்பு முதலிலேயே நமக்கு எதிராக கொழுந்துவிட்டு எரிகின்றது. மேலும் நாம் நமக்கிடையில் இது போன்ற செயல்களை செய்து வருகின்றோம் என்றால் இந்த ஜமாத்தில் இணைந்து இருப்பதனால் என்ன பயன்? தொடர்ந்து கூறுகின்றார்கள், தனது சகோதரனை பற்றிய அனுதாபம் இல்லாத பலரும் உள்ளனர் என்பதனை நான் பார்க்கின்றேன். ஒரு சகோதரன் பசியினால் வாடுகின்றான் என்றால் அவனுடைய சகோதரன் அவனை பற்றி கவலை அடைவதில்லை, அவனுக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருப்பதில்லை. அல்லது தனது சகோதரன் வேற ஏதாவது ஒரு துன்பத்தில் இருந்தால் தனது பொருளில் இருந்து ஏதாவது செலவு செய்ய தயாராகவும் இருப்பதில்லை. ஹதீஸில் தனது அண்டை வீட்டாருடன் நல்ல முறையில் நடந்து கொள்வது மற்றும் அவர்களுடன் அனுதாபத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என கட்டளையிடப்பட்டுள்ளது. மாறாக எந்த அளவு என்றால், நீங்கள் இறைச்சி சமைத்தீர்கள் என்றால் அதில் குழம்பை கொஞ்சம் அதிகமாக வையுங்கள், அதன் மூலம் நீங்கள் அண்டை வீட்டாருக்கு கொடுக்க முடியும் என்று கட்டளையிடப்பட்டுள்ளது. இன்று என்ன நடக்கின்றது? தன்னுடைய வயிற்றை மட்டும் வளர்க்கின்றார்கள், அண்டை வீட்டாரை பற்றி கவலைப்படுவதே இல்லை. அண்டை வீட்டார் என்பது உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடியவர் மட்டும் கிடையாது, மாறாக உங்களுடைய சகோதரர்களும் 100 அடி தொலைவில் இருந்தாலும் கூட உங்களுடைய அண்டை வீட்டார்கள் ஆவார்கள். நாம் நமது நிலையை சரி செய்து கொள்வோமாயின் பிறகு உண்மையில் நாம் ஹசரத் மசீமத் அலி சலாத்து வஸ்லாமிடம் பையஸ் செய்தது மற்றும் அன்னாருடைய ஜமாத்தில் இணைவதற்கான உரிமையை நிறைவேற்றக்கூடியவர்களாவோம். புதிய அகமதிகளும் தமது நிலைமையில் மேன்மை அடைந்து கொண்டே செல்பவர்களாக ஆகட்டுமாக. தனது மேன்மையின் தரத்தை மறந்த பழைய அகமதி சோம்பேறி அகமதியும் தனது பையத்தின் உரிமையை நிறைவேற்றுவர்களாக ஆகட்டுமாக. அன்னாரிடம் செய்த பையத்தின் நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆவோமாக. தனது வருகையின் நோக்கம் எதிரிகளின் எதிர்ப்பு மற்றும் ஜமாத்தின் முன்னேற்றத்தை பற்றி ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், நான் வருவதற்கு 2 நோக்கங்கள் இருந்தன. முஸ்லிம்களுக்கு உண்மையான தக்குவா மற்றும் தூய்மை ஏற்பட வேண்டும் என்பதாகும். அவர்கள் அல்லாஹ் முஸ்லிம்கள் என்று யாரை கருதுகின்றானோ அப்படிப்பட்ட முஸ்லிம்களாக ஆக வேண்டும். 2வது கிறிஸ்தவர்களுக்கு சிலுவை உடைத்தல் ஆகும். அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட கடவுள் அவர்களுக்கு தென்படக்கூடாது. உலகம் இதனை மறந்துவிட வேண்டும், முழுமையாக மறந்துவிட வேண்டும். ஓர் இறைவனை மட்டும் வணங்க வேண்டும். கூறுகின்றார்கள், என்னுடைய இந்த நோக்கங்களை பார்த்து இந்த மக்கள் என்னை ஏன் எதிர்க்கின்றார்கள், அதாவது குறிப்பாக முஸ்லிம்களில் உள்ள எதிரிகள் என்னுடைய இந்த 2 நோக்கங்களை, அதாவது தக்குவாவை நிலைநாட்டுவது மற்றும் தௌஹீதை நிலைநாட்டுவது, இதனை கண்டும் கூட என்னை எதிர்க்கின்றார்கள். இவர்கள் நினைவில் கொள்ளட்டும், எந்த ஒரு வேலை நயவஞ்சக மற்றும் தூய்மையற்ற உலக வாழ்க்கையுடன் இருக்குமோ அது தானாகவே அந்த விஷத்தினால் அழிந்து போய்விடும். அதாவது எதிரிகள் நினைவில் கொள்ள வேண்டும், அவர்களுடைய அவருடைய இயல்பில் நேகவஞ்சகத்தனம் இருக்கும் என்றால், அவர் தூய்மையற்ற உலக வாழ்க்கையில் வேலை செய்கின்றார் என்றால், அதனுடைய விஷத்திலேயே விழுந்து தானே அழிந்து போய்விடுவார்கள். பொய்யன் வெற்றி பெறுவானா? அல்லாஹ் கூறுகின்றான், இன் அல்லாஹ லா யஹ்தி மன் ஹுவ முஸ்ரிஃபுன் கத்தாப். நிச்சயமாக இறைவன் வரம்பு மீறக்கூடியவருக்கும் அதிகமாக பொய் கூறக்கூடியவனுக்கும் நேர்வழியினை வழங்க மாட்டான். பொய்யனுடைய அழிவிற்கு அவனுடைய பொய்யே போதுமானதாகும். ஆனால் எந்த ஒரு வேலை இறை வல்லமைக்காகவும் அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரக்கத்துகளுக்கு ஆதாரமாகவும் இருக்குமோ, மேலும் இறைவனால் நடப்பட்ட செடியாக இருந்தால், பிறகு அதனை அவனுடைய மலக்குமார்களே பார்த்து கொள்வார்கள். யார் அதனை அழிக்க முடியும்? நினைவில் கொள்ளுங்கள், எனது ஜமாத் வெறும் வியாபாரமாக இருந்ததென்றால் அது அடையாளம் தெரியாத அளவுக்கு அழிந்துவிடும். ஆனால் இறைவன் புறம் இருந்து வந்ததாகும். நிச்சயமாக இது இறைவன் புறம் இருந்து வந்ததாகும். முழு உலகமும் இதனை எதிர்த்தாலும் சரியே, இது வளரும் பரவும். மலக்குமார்கள் இதனை பாதுகாப்பார்கள். கூறுகின்றார்கள், ஒரு மனிதர் கூட என்னுடன் இல்லை என்றாலும், எவரும் உதவி செய்யவில்லை என்றாலும் கூட நான் இந்த ஜமாத் வெற்றியடையும் என்பதை நம்புகின்றேன். பாருங்கள், நாம் கேட்ட சம்பவங்கள் அல்லாஹ் எவ்வாறு மக்களுடைய உள்ளங்களில் உணர்ச்சிகளை ஏற்படுத்துகின்றான். ஒரு மனிதருக்கு சிறு வயதில் நீர் இமாம் மெஹதியுடைய சிப்பாயாக இருப்பீர் என உள்ளத்தில் விஷயத்தை போடுகின்றான். பல வருடங்களுக்கு பிறகு அவர் இளைஞராக ஆகும்போது அவருக்கு இமாம் மெஹதி தோன்றிவிட்டார் என அவருக்கு தெரிய வருகின்றது. அல்லாஹ் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இதுபோன்று உதவியாளர்களை தானே ஏற்படுத்துகின்றான். எவரும் உதவி செய்யவில்லை என்றாலும் அல்லாஹ் உதவி புரிவான். இந்த ஜமாத் வெற்றி பெறும் என்பதே இதன் பொருளாகும். நாம் நமது நிலையை கவனிக்க வேண்டும். பிறகு கூறுகின்றார்கள், நான் எதிர்ப்புகளை கண்டு கவலையடைய மாட்டேன். இதனையும் தனது ஜமாத்தின் முன்னேற்றத்திற்கு அவசியமாக கருதுகின்றேன். இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்லது அவனது கலீஃபா உலகில் வரும்போது மக்கள் அவரை எதுவும் கூறாமல் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் என்பது ஒருபோதும் நடைபெறவில்லை. உலகின் நிலை வியப்பானதாகும். மனிதன் எவ்வளவுதான் உண்மையாளராக இருந்தாலும் சரியே, மற்றவர்கள் அவரை பின்தொடராமல் விடுவதே இல்லை. ஆட்சேபனை செய்து கொண்டே இருப்பார்கள். தொடர்ந்து கூறுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய அருளினால் நமது ஜமாத்தின் முன்னேற்றம் வலுவடைந்து கொண்டே செல்கின்றது. ஒரு சமயங்களில் 400 அல்லது 500 பட்டியலை கொண்ட பையத் கடிதங்கள் வருகின்றன. மேலும் தினமும் 10 அல்லது 15 பையத்திற்கான படிவங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. நேரடியாக வந்து பைய செய்யக்கூடிய மக்கள் வேற தனியாக இருக்கின்றார்கள். இவே ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்தில் உள்ள நிலையாகும். நான் சம்பவங்களில் கூறியது போன்று அல்லாஹ் உலகம் முழுவதற்கும் இந்த காற்றை வீச வைத்துள்ளான். அன்னாருடைய பையத்தின் கீழ் வருபவர்களின் எண்ணிக்கை சில சமயங்களில் 500 தாண்டி 1000 கணக்குகளில் சென்று விடுகின்றன. அல்லாஹ் தாலா தனது பணியை செய்து கொண்டே செல்கின்றான். அல்லா தாலா நமக்கும் வாய்ப்பளிப்பானாக. நாமும் நமது பையத்தின் இந்த ஜமாத்தில் இணைந்ததற்கான உரிமையை நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆவோமாக. இறுதியில் ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஒரு அழகான துவாவை எடுத்துரைக்கின்றேன். இதிலிருந்து அன்னாருடைய மனவேதனையின் நிலையை நம்மால் உணர முடியும். அதிகமான நிலநடுக்க மற்றும் அழிவுகளை பற்றி அன்னாருடைய ஒரு கூட்டத்தில் பேசப்பட்டது. இன்றும் கூட இதுபோன்ற அழிவுகள் வருகின்றன. அன்னார் கூறுகின்றார்கள், நாம் இவ்வாறு துவா செய்கின்றோம், இறைவன் ஜமாத்தை பாதுகாப்பானாக. மேலும் உலகில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான நபி என்பது வெளிப்பட வேண்டும். இறை இருப்பில் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட வேண்டும். எப்படிப்பட்ட நிலநடுக்கம் வந்தாலும் சரியே, இறைவனுடைய முகம் ஒருமுறை மக்களுக்கு தென்பட்ட பிறகு அவன் மீது நம்பிக்கை வர வேண்டும். நான் கூறியது போன்று இன்றைய காலங்களிலும் அதிக அளவில் ஏற்படக்கூடிய அழிவுகளை கண்டு உலகம் இறைவனையும் அவனது ரசூலையும் கண்டறிந்து கொள்ளட்டுமாக. முஸ்லிம்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உண்மை பேரன்பரை கண்டறிந்து தொலைந்து போன ஈமானை மீண்டும் நிலைநாட்டக்கூடியவராக ஆகட்டுமாக, தௌஹீதை நிலைநாட்டக்கூடியவராக ஆகட்டுமாக.
Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina
من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم وَلَذِكْرُ اللَّهِ أَكْبَرُ